Subhanallah. Subhanallah wa bihamdihi, Subhanallah al-Azim. سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر
எல்லோரையும் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுபஹான ஜல்ல ஷானுஹு தஆலா எமக்காக இரண்டு வாழ்க்கைகளை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த இரண்டையும் நாம் வாழத்தான் போகிறோம். ஒன்று, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையாகும். இரண்டாவது, நாம் எல்லோரும் வாழவிருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையாகும். உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவ்விரண்டுக்கும் மத்தியில் பாரிய வித்தியாசங்களை எம்மால் காண முடியும். முதலாவது வித்தியாசமாக நாம் காணக்கூடிய ஒன்றுதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும், ஏன் உணர்வுகள், உணர்ச்சிகள் கூட நிரந்தரமற்றவை. அதேபோன்று அந்த மறுமை வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிரந்தரமானவையாகும். அது ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கக்கூடிய இன்பகரமான சுவர்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு காபிருக்கு கிடைக்கக்கூடிய கொடிய நரக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இதுவரை நாம் உலக வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையில் கிடைக்கப்பெறக்கூடிய இன்பங்களை பார்த்தோம். இதனை இன்னும் சுலபமாக விளங்கிக் கொள்வதற்கு இதனை மூன்றாக பிரித்து பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு உண்மை விசுவாசியை பொறுத்த மட்டில், அல்லாஹ்வினுடைய நல்லடியாரை பொறுத்த மட்டில், அவனுக்கு இந்த உலகத்திலே இன்பங்கள் குறைவாக காணப்படும், அதிகம் அதிகம் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவன் சந்தித்துதான் இந்த உலக வாழ்க்கையை அவன் வாழுவான். பெருங்கொண்ட கஷ்டங்கள் ஓரளவு இன்பங்களோடு அவனுடைய வாழ்க்கை அமையப்பெறும். அதே போன்று பலவீனமான ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில், அவனுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் காணப்படும், அதே போன்று துன்பங்களும் காணப்படும். அவனுக்கும் அந்த நல்லடியாருக்கு வருவது போன்ற துன்பங்கள் வரும். ஆனால் அவரை போன்று இவனால் உறுதியாக இருக்க முடியாத காரணத்தினால் அவன் இன்பமாக வாழுவதற்கான வழியை அமைத்து சென்று விடுவான். அதனால் அவனுக்கு துன்பம் குறைவாக இருக்கிறது. அதே போன்று மூன்றாவது சாரார் காபிர்கள். அவர்களை பொறுத்த மட்டில் மிகவும் குறைவாக அவர்கள் துன்பங்களை அனுபவிப்பார்கள், ஆனால் நிறைந்த இன்பங்களை அவர்கள் காணுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், மறுமையிலே இவர்களுக்கு எந்த பங்கையும் கொடுக்க கூடாது என்பதற்காக, ஒரே பிடியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவன் புறமிருந்தே பல இன்பங்களை இவர்களுக்கு சீக்கிரப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையிலேயே கொடுத்து விடுகிறான். இதே சாராவினுடைய அந்த மறுமை வாழ்க்கையை பார்த்தால், உண்மை விசுவாசி அந்த நல்லடியாரினுடைய மறுமை வாழ்க்கையை பொறுத்த மட்டில் அங்கே அவன் எந்த துன்பங்களையும் காண மாட்டான், இன்பங்களை மட்டும் நிரந்தரமாக அவன் அனுபவிப்பான். அதே போன்று அந்த வடையினமான முஸ்லிமை பொறுத்த மட்டிலே சில காலம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து விட்டு அந்த இன்பலோகமான சுவனத்திற்குள் அவன் புகுந்து இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பான். அதே போன்று மூன்றாவது சாராரான அந்த காபிர்கள் நிரந்தரமாக நீரொளி காலம் அந்த மறுமை வாழ்க்கையிலே துன்பத்தை சந்திப்பார்கள். எனவே இந்த உலக வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையில் யார் யாருக்கு எப்படியான எந்த அளவிலான இன்பங்கள் வரும், எந்த அளவிலான துன்பங்கள் வரும் என்பதனை நாம் மேலே சுருக்கமாக அவதானித்திருக்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடிய எம் ஒவ்வொருவருக்குமே உள்ள ஆசைதான் அந்த மறுமை வாழ்க்கையிலே சுகமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வெற்றியான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பது எம் ஒவ்வொருவருடைய ஆசையாகும். அதற்கு ஏற்றாற் போல் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று கேட்டால் அங்கேதான் சிக்கல் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல் 100% நாம் வாழ்கிறோம் இல்லை. அந்த மறுமை வாழ்க்கையை இன்பகரமான வாழ்க்கையாக, நீரூழி காலம் நிரந்தரமாக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ்வதென்றால் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை ஒரு குர்ஆனிய வசனத்தின் மூலம் விரிவாக நோக்கலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா சூரத்து தகாபுன் என்ற அத்தியாயத்திலே இப்படி கூறுகிறார், இன்ன மின் அஸ்வாஜிகும் வ அவுலாதிகும் அதுவன் லகும் ஃபஹ்தரு وَإِن تَعْفُوا وَتَصْفَحُوا وَتَغْفِرُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. இந்த ஒரே ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை முழுமையாக நாம் உற்று நோக்குவோம் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும் என்பது மிக தெளிவாக இந்த ஒரே வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது. சற்று கவனம் செலுத்துங்கள். அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான் தெரியுமா? இன்ன மின் அஸ்வாஜிகும் வ அவுலாதிகும் அதுவல்லகும், நிச்சயமாக உங்களுடைய மனைவிமார்களிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். எப்படி? உங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் உங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். இதனை நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே அல்லாஹு தஆலா பிற நாட்டவரையோ பிற ஊராரையோ அல்லது பிற மனிதர்களையோ அண்டை வீட்டாரையோ உறவினர்களையோ குறிப்பிடவில்லை. மிக முக்கியமான இரண்டு சாராரை குறிப்பிடுகிறான். முதலாவது சாரார், அன்பாக ஆசையாக நேசித்து திருமணம் செய்து அவளோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலத்திலே நீ இல்லை என்றால் எனக்கு இருக்க முடியாது, நீ என்னுடைய உயிர் என்று வார்த்தையால் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தால் நினைத்தோமே அந்த மனைவிமார்கள், அவர்களில் சிலர் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று இரண்டாவது சாரார் யார், நாமே பெற்று பாசமாக வளர்த்து அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அணுவணுவாக கவனித்து அழகாக வளர்த்து விடுகிறோமே, இந்த பிள்ளைகள் இவர்களில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். கட்டிய மனைவி பெற்ற குழந்தை எதிரிகள் என்றால் மற்றையவர்களை அவர்களை பற்றி நாம் அவர்கள் எமக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறார்களே என்று கவலைப்படத்தான் வேண்டுமா? அவர்கள் எதிரிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களினால் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் எம்மை வந்தடையும். அவர்களாலேயே இப்படியான கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறதென்றால் மற்றையவர்களால் வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அது எல்லாம் ஒரு விடயம்தானா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக கூறுகிறான், உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். கூறிவிட்டு என்ன கூறுகிறான், அல்லாஹு தஆலா இப்படி அமைத்து வைத்து விட்டு வாழ்க்கையை வடிவமைத்து விட்டு கூறுகிறான், அவர்கள் விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எதிரிகள், எப்பொழுது என்ன செய்வார்கள் என்று தெரியாது, எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரே அடியாக ஒரு மனிதன் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக ஒரே அடியாக தாங்க முடியாத காயங்களை சந்திக்க கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அழகாக போதனை செய்கிறான், அவர்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கூறிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் என்ன கூறுகிறான், நாம் திருமணம் செய்த மனைவிமார்கள் நினைத்தால் அவர்களை விட்டு பிரிந்து விடலாம். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் சில கட்டுப்பாடுகளை போடலாம். அல்லாஹு தஆலா இங்கே எதனை வலியுறுத்துகிறான், நான் மேலே கூறிய இந்த விடயத்தை அல்ல, அவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை இன்னல்களை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் கணக்கெடுக்காமல் அவர்களை மன்னித்தும் விட்டால் அப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்ற அடிப்படையிலே கூறுகிறான். அவன் மிக பெரும் மன்னிப்பாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிறான். எனவே இங்கே அல்லாஹு தஆலா இப்படியான மனைவிமார்கள் இருக்கிறார்கள், இப்படியான பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அவர்களை விட்டு விட்டு வேலையை பாருங்கள் என்று சொல்லவில்லை. என்ன கூறுகிறான், அவர்களுடைய அவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை பெரிதுபடுத்தாதீர்கள், கணக்கெடுக்காதீர்கள், மன்னித்து விடுங்கள். அப்படி என்றால் என்ன, சோதனையை அனுபவியுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். விடயம் என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சோதனையை கொண்டுதான் வடிவமைத்திருக்கிறான். அந்த மறுமையிலே ஈடேற்றத்தை அடைவதற்கு வரக்கூடிய பாதையாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்க கூடிய இந்த உலக வாழ்க்கையை சோதனையாகவே சோதனை தலமாகவே ஆக்கி இருக்கிறான். எனவேதான் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான் என்று பாருங்கள். அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? அவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை இன்னல்களை நீங்கள் கணக்கெடுக்காமல் பெரிதுபடுத்தாமல் அவர்களை மன்னித்தும் விட்டால் என்று கூறுகிறார். அப்படி செய்தால் என்ன எமக்கு இருக்கிறது? எமக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறான். இப்பொழுது மேலோட்டமாக நாம் சிந்தித்து விட்டு எம்மிலே சிலர் சடைவடையலாம். மனைவிமார், குழந்தைகள், எதிரிகள் அவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு தாங்கி கொண்டு அவர்களை எம்முடனேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதற்கு பலன் என்ன? அல்லாஹ் மன்னிப்பது இதுதானா என்று சுருக்கமாக நாம் கேள்வி கேட்கலாம். அல்லாஹு தஆலா எம்மை மன்னிப்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது. அதை சற்று சிந்தித்து பார்த்தால் நாமே மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு நாளை நான் மரணித்து விட்டால் அந்த மறுமை வாழ்க்கையிலே நான் எங்கே இருப்பேன்? சற்று நாம் யோசித்து பார்த்தால் அடித்து கூற முடியுமா, நான் சுவர்க்கம்தான்? எம்முடைய மனசாட்சிகள் பதில் சொல்லும். அடித்து கூற முடியுமா, நரகத்தை நான் நெருங்கவே மாட்டேன்? எம்முடைய மனசாட்சிகள் பதில் சொல்லும். முடிவில் எம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். அதுதான் எம்முடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், எதற்கு எம்மால் அந்த உறுதியாக இருக்க முடிகிறதில்லை? எதற்கு நாம் கண்ணீர் வடிக்கிறோம்? பெரிதாக அமல் செய்கிறோம் இல்லை, பாவங்களை தாராளமாக செய்கிறோம். ஒரு நிமிடம் உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், நான் மரணித்து விட்டால் நான் எங்கே இருப்பேன்? அப்பொழுதுதான் அந்த அல்லாஹ்வினுடைய மன்னிப்பும் அவருடைய இரக்கமும் எம் சிந்தனைகளுக்கு தெளிவாக விளங்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், இந்த உலக வாழ்க்கையிலே இந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டால் அவன் உங்களை மன்னிக்க கூடிய மிக பெரும் மன்னிப்பாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற விடயம் என்ன? உலக வாழ்க்கை இப்படித்தான், அது சோதனை களம்தான். அதனை நீங்கள் சகித்து வாழுங்கள். மறுமையில் உங்களுக்கு ஈடேற்றம் தேவை என்றால் இதுதான் இந்த குர்ஆனிய வசனத்தின் ரத்தின சுருக்கமான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சோதனை வரக்கூடிய ஒரே ஒரு வடிவத்தை தான் கூறியிருக்கிறார். மனைவிமார்கள், குழந்தைகள், இன்னும் எத்தனையோ இடங்களிலே அல்லாஹு தஆலா இப்படி சோதனை வரும், இப்படி சோதனை வரும் என்று அடுக்கிக் கொண்டே போகிறான். அவன் அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய விடயங்களை நானும் சுருக்கமாக கீழால் குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு வசனத்திலும் பாருங்கள், சோதனைகளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு அங்கே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இதைதான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அல் குர்ஆன் இடத்திலே இன்னமா அம்வாலுக்கும் வ அவ்லாதுக்கும் ஃபித்னா வ இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அலீம், நிச்சயமாக உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாகும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது. முன்னே வசனத்திற்கும் பின்னால் உள்ள வசனத்திற்கும் என்ன சம்பந்தம்? அங்கே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்பதனை அல்லாஹு தஆலா அவசியப்படுத்துகிறான். அதே போன்று வலதபுலவுன் லதுபுலவுன் ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், நிச்சயமாக உங்களது செல்வங்களிலும் உங்களது ஆத்மாக்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நோய்களை கொண்டு அல்லது வேறு வேறு விடயங்களை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابُ وَالَّذِينَ أَشْرَكُوا أَذًا كَثِيرًا. அதே போன்று இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்ற பொழுது இணை வைப்பாளர்களிடமிருந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்து பல இழி மொழிகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள், மோசமான வார்த்தைகளை செவிமடுப்பீர்கள். وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. அந்த நேரத்திலே திருப்பி அவர்களுக்கு பதில் சொல்லும்படி அல்லாஹ் கூறவில்லை. பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அதுதான் உறுதிமிக்க செயலாகும், வீரம் மிக்க செயலாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே போன்று மற்றொரு இடத்திலே وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. நிச்சயமாக நீங்கள் பசியை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள், பயத்தை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள், கனி வர்க்கங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதிக்கப்படுவீர்கள், செல்வங்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் விரும்பக்கூடிய சில மனிதர்களை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களுடைய உயிரை போக்குவதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இங்கேயும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதே போன்று அல் குர்ஆனின் மற்றொரு இடத்திலே வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை தீமையை கொண்டு மட்டுமல்ல நலவை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்படி பல வகையிலே அடுக்கிக் கொண்டே போகிறான். அதே போன்று அல் குர்ஆனின் மற்றொரு இடத்திலே அஹ்ஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகுலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் பயாத்து செய்து விட்டோம் என்று கூறியதற்காக வெறுமனே விட்டுவிடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா? وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. என்ன கூறுகிறான்? இவர்கள் அல்ல, இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஆமன்னா என்று, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று யார் உறுதியாக கூறினார்கள், யார் பொய்யாக கூறினார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த சோதனைகளை ஏற்படுத்துகிறான். அதே போன்று அல் குர்ஆனின் மற்றொரு இடத்திலே அம் ஹஸிபதும் மன் தத்குலுல் ஜன்னா. சுவர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, கனவு காண்கிறீர்களா? வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீனா ஹலவு மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் சுவனம் நுழையலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மத்தத்ஹுமுல் பஸா வல்லர்ரா. அவர்களை பெரும் கஷ்டங்கள் தொட்டன, கடும் துன்பங்கள் அவர்களை அடைந்தன. அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். என்றால் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், அவரை ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவு ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். இப்படி சோதனைகள் இல்லாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழைந்து விடலாம் என நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று மற்றொரு இடத்திலே கூறுகிறான் இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி தீனதன் லினப்லுவஹா அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அலங்காரமாக ஏன் அமைத்து வைத்திருக்கிறோம் என்றால் அந்த அலங்காரத்திலே யார் அழகான முறையிலே சரியாக நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக. அதே போன்று மேற்கண்ட ஒவ்வொரு வசனங்களில் இருந்தும் சோதனைகள் எந்தெந்த விடயங்களிலே வருகிறது என்பதனை நாம் அவதானித்தோம். சோதனைகள் எந்தெந்த வழிகளிலே வரும் என்பதனை சுருக்கமாக ஒரு வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா கூறுகிறான். எப்படி தெரியுமா? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் ஐயுகும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கை மரணம் என்ற இரண்டை ஏன் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் தெரியுமா? உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை? யார் சரியாக அமல் செய்பவர்கள், யார் அழகாக நடந்து கொள்பவர்கள் என்று பார்ப்பதற்காக. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? சோதனைகள் எமது வாழ்க்கையின் இன்ன இன்ன விடயங்களில் தான் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. எமது வாழ்க்கையே சோதனைதான், எம்மை சோதித்து பார்ப்பதற்கு தான் எமக்கு வாழ்க்கை என்ற ஒன்றையும் மரணம் என்ற ஒன்றையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்பதாக மிக தெளிவாக கூறுகிறான். எனவே நாம் மிக தெளிவாக யோசிக்க வேண்டும். மேலே கூறப்பட்ட விடயங்களை சரியாக அவதானமாக சிந்திக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையே சோதனை களம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சோதனை களத்திலே என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் எம்மை படைத்திருக்கிறாய், அந்த சோதனைகளை நாம் தாங்க வேண்டும், கஷ்டங்களை சகிக்க வேண்டும். இதுதான் ஒரே நோக்கமாகும். அப்போது கௌலி ஹாதா வஸ்தகிரல்லாஹ் லி வலகும்.
سبحان الله ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله واما بعد
எனவே நாம் மேலே புரிந்து கொண்ட விடயம், இந்த உலக வாழ்க்கையே சோதனை களமாகும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இன்னும் வாழவிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருடங்களும் சரி, சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஒவ்வொரு சோதனைகளின் போதும் அல்லாஹ் எம்மிலே எதிர்பார்க்கும் விடயம் என்னவென்றால், அந்த சோதனைகளின் போது நாம் அழகாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அமல்களில் சிறந்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை சோதனையாகவே ஆக்கி இருக்கிறான். இப்படியான ஒரு சுருக்கமான செய்தியை நாம் அறிந்தவுடன் எமக்குள் பல கேள்விகள் தோன்றலாம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இன்பமாக சில காலம் வாழ முடியாதா? நாம் நேசிக்க கூடிய சிலரை தக்க வைத்துக் கொள்ள முடியாதா? இந்த செல்வங்களை அதே போன்று நாம் ஆசைப்படக்கூடிய விடயங்களை முழுமையாக சம்பாதிக்க முடியாதா? நாம் கற்பனை பண்ணக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் அத்தனையும் அடைய முடியாதா? 60-70 வருட காலம் நாம் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வி எமக்கு எழும் எப்பொழுது இந்த உலக வாழ்க்கையே சோதனைதான் என்ற ஒரு விடயத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டார். அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையின் பெருமதி, மறுமையின் பெருமதியை நாம் விளங்கிக் கொண்டால், நாம் இப்படி இந்த உலக வாழ்க்கை சோதனையாக அமைக்கப்பட்டதை நினைத்து ஒருபோதும் கதிகலங்க மாட்டோம். நாம் எதையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த அத்துணையும் தூசியாக பறந்துவிடும். இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையின் பெருமதியை விளங்கி இதனோடு அதனை ஒப்பிட்டு பார்த்தார். அது பற்றி ஒரு சில வசனங்களை கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்திலே நிரந்தரமாக நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எமக்கு பிரியமானவர்கள் நேசி தொடர்ந்து நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இன்பமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்த மறுமையை நீங்கள் காண்கின்ற பொழுது, உங்கள் கண்களால் காண்கின்ற பொழுது என்ன நினைப்பீர்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுதுதான் நான் தங்கியிருந்தேன். இந்த உலக வாழ்க்கை 60-70 வருடம் எப்படி சோதனைகளை சகிப்பது என்று திண்டாடுகிறோம். இதே நாம் அந்த மறுமையை எம் கண்களால் காண்கின்ற பொழுது நாமே சொல்வோம், எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுதுதானே இருந்திருக்கிறோம் என்று சொல்வோம். இதுதான் இந்த உலகத்தின் பெருமதியாகும். அதே போன்ற சூழ்நாகி செல்லம் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எதற்காக ஆசைப்படுகிறோம்? இங்கு பல செல்வங்களை தேட வேண்டும், நாம் கற்பனை பண்ணிய அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், நாம் எதிர்பார்த்த அத்துணையும் கிடைக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்குரிய காரணங்களாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்துக்கள் இந்த உலகத்தின் பெருமதி தெரியுமா? கடல் இருக்கிறது அல்லவா, அந்த கடலுக்குள் மிக பெரும் கடல், அதற்கு முடிவு கிடையாது. அந்த கடலுக்குள் சென்று நீங்கள் உங்களுடைய ஒரு விரலை தாட்டுகிறீர்கள், எடுத்து பாருங்கள், உங்கள் கைகளில் எந்த அளவு ஈரம் பட்டிருக்குமோ அதுதான் இந்த உலகத்தின் பெருமதியாகும். இப்பொழுது எமக்கே சிரிப்பாக இருக்கும், இந்த உலகத்திற்காகத்தானா நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம்? இந்த உலகத்திற்காகத்தானா நாம் பேயாக உழைக்கிறோம்? இந்த உலகத்திற்காகத்தானா எம்முடைய பண்புகளை தூக்கி எறிந்துவிட்டு நினைத்தது பிரகாரம் நடக்கிறோம் என்ற சில கேள்விகள் எமக்கே தோன்றும். இறுதியாக ஒரு விடயத்தை கூறி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தின் பெருமதி, மறுமையின் பெருமதியை விளக்கப்படுத்தக்கூடிய இறுதி விடயம், ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டு மனிதர்களை அல்லாஹு தஆலா அழைக்கிறான், ஒரு மனிதரை அழைக்கிறான். உங்க எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான், ஒரு மனிதரை அழைக்கிறான். அந்த மனிதர் உலகத்திலே பெரும் இன்பத்தோடு இன்பங்களிலே மூழ்கி குளித்தவர். அவரை அல்லாஹு தஆலா அழைக்கிறான், அவர் செல்லவிருக்கிறார் நரகத்திற்கு. அந்த நரகத்திற்குள் அனுப்பாமல் ஒரே ஒரு அமுக்கு தாட்டிவிட்டு எடுக்கிறான். எடுத்துவிட்டு அந்த மனிதனிடம் அல்லாஹ் கேட்கிறான், நீ உலகத்திலே வாழ்ந்தாய், ஏதாவது இன்பங்களை கண்டிருக்கிறாயா, சுகங்களை கடந்திருக்கிறாயா? யார் அந்த மனிதன்? இன்பங்களிலே மூழ்கி குளித்த காஃபிர். அவன் சொல்வான், நான் எந்த இன்பங்களையும் கண்டதே இல்லை, எந்த சுகங்களும் என்னை கடந்ததே இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று கூறுவான். அதே போன்று மற்றொரு மனிதரை அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அவர் இந்த உலகத்திலே கடும் கஷ்டங்களோடு பெரும் துன்பங்களோடு வாழ்ந்தவர். மறுமையிலே அவர் சுவர்க்கவாசியாக இருக்கிறார். அவரை அல்லாஹ் தஆலா அழைத்து சுவர்க்கத்திலே ஒரு தாட்டு தாட்டி விட்டு எடுக்கிறான். எடுத்து கேட்கிறான், மனிதா, உலகத்திலே நீ வாழ்ந்தாய், ஏதாவது கஷ்டங்களை கண்டிருக்கிறாயா, துன்பங்கள் உன்னை கண்டிருக்கிறதா? அந்த மனிதன் கூறுகிறான், யார் அல்லாஹ், நான் எந்த துன்பங்களையும் கண்டதில்லை, எந்த கஷ்டங்களும் எனக்கு வந்ததில்லை என்று அந்த மனிதன் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறான். பொய் கூறினானா? நரகத்தின் ஒரு தாட்டிற்கு இந்த உலகத்தின் இன்பங்கள் சந்தோஷங்கள் செல்வங்கள் அத்துணையும் அடிபட்டு போகிறது, நரகத்தின் ஒரு தாட்டிற்கு சமனாகாது. அதே போன்று இந்த உலகத்தின் கஷ்டங்கள் இன்னல்கள் சுவர்க்கத்தின் ஒரு தாட்டிற்கு ஈடாகாது. எனவேதான் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், செல்வங்கள் இருக்கின்றன, இது வெறுமனே இந்த உலகத்தை அலங்காரம் செய்வதற்காக அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய அலங்கார பொருட்களாகும். பல இடங்களிலே கூறுகிறான், இவை இந்த உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களாகும். நிரந்தரமாக என்றும் தங்கக்கூடிய என்றால் அது அமல்கள் மாத்திரமே, சாலிகான அமல்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் பெருமதியான ஒரே விடயமாகும். இந்த ஒன்றுதான் நாளை மறுமையிலே நாம் பெரும் பெரும் எதிர்பார்ப்புகளை வைப்பதற்கு, பெரும் பெரும் கூலிகள் கிடைப்பதற்கு பொருத்தமான விடயமாகும். இதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இப்பொழுது நாம் மேலே பெரும் கொண்ட கஷ்டங்களாக நாம் நினைத்தவை தூசாக பறந்திருக்கும், பெருங்கொண்ட எதிர்பார்ப்புகளாக நாம் நினைத்தவை தூசாக பறந்திருக்கும். அவ்வளவுதான் உலக வாழ்க்கை. எனவே இந்த உலகத்தை புரிந்தவர்களாக, இந்த உலக வாழ்க்கையை புரிந்தவர்களாக வரக்கூடிய சோதனைகளை நாம் தாங்கிக் கொண்டு சோதனையின் பாதையில் தான் சுவனத்தை சென்று அடைய முடியும் என்ற ஒரு தெளிவான அறிவோடு நாம் எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்போது வளர்க்கும்
என்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சோதனையின் பாதையில்தான் சுவனம் செல்ல வேண்டும் என்ற தலைப்பாகும். ஜுமாவிலும் சற்று நேரம் தாமதமாகிவிட்டது. அதே போன்று இப்பொழுதும் நேரம் எடுத்துக் கொண்டிருப்பதை சகோதரர்கள் மன்னித்துவிட வேண்டும். இதை இவ்வளவு அழுத்தமாக ஆழமாக எடுப்பதன் காரணம், எம் ஒவ்வொருவருடைய நோக்கமும் அந்த சுவனமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு தடையாக இருப்பது எம்முடைய சுயநலங்களும் உலக ஆதாயங்களும் தான். இதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. அதே போன்று எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும், அதிலே நாம் பிழையாக நடந்து கொள்கின்ற பொழுது சுவனம் கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. எனவே அந்த சுவனத்தை நாம் அடைவதென்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த சுவனத்தை அடைவதென்றால், இரண்டில் ஒரு அறிவு எமக்கு இருக்க வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த மர்மையின் மீது எதிர்பார்ப்பு வைக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒருவர் தவற விடுவார் என்றால் அவருக்கு இந்த உலக வாழ்க்கை சோதனை வாழ்க்கை அல்ல, வேதனை வாழ்க்கை என்று அவர் நினைத்துக் கொள்வார். அப்படித்தான் இருக்கும். இந்த இரண்டில் ஒரு அறிவு அவருக்கு இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு விடயமாக இந்த விடயங்கள் இருக்காது. ஜும்மாவிலே அவதானித்திருப்பீர்கள், அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையே சோதனையாக ஆக்கியிருக்கிறான் என்ற ஒரு அம்சத்தை நாம் விளங்கினோம். இரண்டாவது, ஜும்மாவிலே உலகம் அற்பமானது, இந்த உலகத்திற்குள் தான் இப்படியான சோதனைகள் வருகிறது என்பதனையும் நாம் அவதானித்தோம். அந்த 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் நாம் எமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறந்திருப்போம். இதெல்லாம் ஒரு கஷ்டம்தானா என்ற ஒரு உணர்வு தோன்றி இருக்கும். நாம் ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் இதிலெல்லாம் என்ன இருக்கிறது என்ற ஒரு உணர்வு தோன்றி இருக்கும். ஆனால் இந்த நிமிடம் மறந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஜுயினல் இன்னாசி ஹுப்பி ஷஹவாத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களின் மீது ஆசை வைப்பது மனிதனுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அப்படி ஒரு உணர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த சோதனைகளின் பொழுது இந்த உலகத்தின் உண்மை நிலை இதுதான் என்ற அறிவு இல்லாத ஒருவர், அல்லது மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர், அவருக்கு ஏற்படும் சோதனைகளின் பொழுது துவண்டு சென்று விடுவார். முஸ்லிம்களாகிய நாமும் இப்படியான அறிவுகள் இல்லாமல் இருப்போம் என்றால் எமக்கும் அமல் செய்ய முடியாது, சோர்வு ஏற்படும், மனதில் உள்ள உற்சாகம் இல்லாமல் போகும், நம்பிக்கை இழப்போம். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அதனை நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
எனவே நான் கூறிய பிரகாரம் இரண்டில் ஒரு அறிவை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்றால், அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே ஏழையாக இருந்தவர்கள் மறுமையிலே செல்வந்தர்களை விட 500 வருடங்கள் முன்பதாக சுவனம் சென்று விடுவார்கள். 500 வருடங்கள் செல்வந்தர்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது, அதன் பிறகுதான் அவர்கள் செல்வார்கள். 60 வருடங்களுக்கு நாம் யோசிக்கிறோம், 500 வருடங்களுக்கு சுவனம் செல்ல முடியாது. சுவனமாக நாம் இருந்தாலும் கூட நாம் செல்வந்தர்களாக இருந்தால், இப்படி ஒரு ஹதீஸை செய்யப்படுகின்ற பொழுது நாம் ஏழையாக இருந்து விடலாமே என்று ஒரு உணர்வு தோன்றும். ஆனால் அடுத்த கணமே செல்வந்தர்களாக இருக்க பணத்தை அதிகமாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். உலகம் அப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒவ்வொரு வேளைகளிலும் இந்த இரண்டு அறிவுகளில் ஒன்று எமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சோதனையிலிருந்து நாம், எப்படியான சோதனைகள் வந்தாலும் நாம் உற்சாகமாக இருக்கலாம், தைரியமாக நம்பிக்கை இழக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு முறை இப்படி தெளிவுபடுத்தினார்கள். ஒரு பொட்டியை அப்படியே இட்டு கூறினார்கள், இதுதான் மனிதனின் உலக வாழ்க்கையாகும், இதுதான் மனிதனின் வாழ்க்கையாகும். ஒரு கோடை அப்படியே வெளியே இழுத்து விட்டார்கள், ஒரு பொட்டியை அடித்து கோட்டை அப்படி கீறி வெளியே இழுத்து விட்டார்கள். கூறினார்கள், இதுதான் மனிதனுடைய மேலெண்ணம், கற்பனையாகும், வாழ்க்கையை தாண்டி அவன் கற்பனை பண்ணுகிறான். அதே போன்று ஒவ்வொரு கோடுகளை கீறுகிறார்கள், சொல்கிறார்கள், இதுதான் சோதனைகளாகும், அவனுக்கு குறுக்கிடக்கூடிய விடயங்களாகும். ஒன்று அவனுக்கு தப்பிவிட்டால் மற்றது அவனை அடைந்துவிடும். சில வேளைகளில் சில சோதனைகள் துஆவின் மூலம், அடுத்தவர்களுடைய துஆவின் மூலம் எமக்கு வராமல் போகலாம், வாய்ப்பிருக்கிறது. ஒன்று போனால் அடுத்தது எம்மை ஒட்டி கொள்ளும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியே தாண்டி தாண்டி செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனவே இதிலிருந்து நாம் விளங்குகின்ற விடயம், நமது வாழ்க்கை இறுதி வரைக்கும் சோதனையாலேயே அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சிந்தனைகள் ஆழமாக உள்ளங்களிலே இருக்கின்ற பொழுது, இந்த அறிவுகளை நாம் ஆழமாக உள்ளங்களிலே சுமக்கின்ற பொழுது, சோதனைகளின் பொழுது துவள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் பல இடங்களிலே கூறுகிறான், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவாயினும் அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதிலே ஒரு நலவு இருக்கிறது. எந்த அளவு என்றால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும், அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எதுவாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய எந்த சம்பவமாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொன்றிலும் இந்த எதையும் அல்லாஹ் வீணுக்காக அமைக்கவில்லை, ஏதோ ஒன்று அதிலே இருக்கிறது. கஃபரு, வீணாக இப்படி நடந்து விட்டதே ஒன்று ஒருவர் எண்ணுகிறார் என்றால் இது நிராகரிப்பாளனுடைய எண்ணம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வஃபி குல்லின் ஹைரோன், நடக்கக்கூடிய என்ன சம்பவமாக இருந்தாலும் அதிலே நலவு இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலம் சோதனைகள் வரும், எந்த எப்படியெல்லாம் வரும் என்ற விடயத்தை நாம் அவதானித்திருப்போம். உலக வாழ்க்கையின் பெருமதியை விளங்கி இருப்போம். இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏன் எதற்காக எம்மை படைத்திருக்கிறான் என்பதை விளங்கி இருப்போம். அதே போன்று எப்படியான சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இரண்டு அறிவுகளில் ஒன்று உலகம் என்றால் இப்படித்தான், சோதனைகள் நிறைந்ததுதான், அதே போன்று ஒவ்வொரு விடயத்திலும் நலவு இருக்கிறது என்ற ஒரு அறிவு மனிதனுக்கு இருந்தால் அவன் எந்த சோதனைகள் வந்தாலும் அவன் துவண்டு போக மாட்டான். அல்லது இது என்ன உலகம், எமக்குரிய அந்த வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது, இது அற்பமான வாழ்க்கை, 60 வருடம் வாழ்ந்துவிட்டு ஒரு காலை பொழுதுதான் வாழ்ந்தோம் என்று நினைக்கின்ற வாழ்க்கை என்ற அறிவு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அப்படியான மனிதனும் எந்த சோதனைகளின் பொழுதும் துவளமாட்டான். அல்லாஹு தஆலா கூறுவதன் பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையே சோதனை களம். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், சோதனை இல்லாமல் சுவர்க்கம் நுழையலாமா என்று கேட்கிறான். எனவே சோதனையின் பாதையில் தான் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஆணித்தரமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படியான சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து மனம் தளர்ந்து சென்று விடாமல் இறுதி வரை இந்த நேரான வழியிலே பயணித்து அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். இன்ஷா அல்லாஹ் இன்று வாலிபர்களுக்குரிய உணர்வூட்டல் நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு வாலிபர்களும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொடர்ந்து வாலிபர்களுடைய ஷூரா இருக்கிறது, அதிலும் அனைத்து வாலிபர்களும் கலந்து கொள்ள வேண்டும்.
سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك و اتوب اليك.